புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சி நமது பண்பலையில் ஒளிபரப்பப்படுகிறது. அந்த வகையில் இன்று நமது நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் தொழிலியல் விஞ்ஞானி ஜி டி நாயுடு என்ற புத்தக மதிப்புரையை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் நூலக நிர்வாகி. நூலின்றி அமையாது உலகு என்ற நிகழ்விலே என்று நாம் கேட்க இருப்பது புலவர் என் வி கலைமணி எழுதிய தாரா பதிப்பகம் 2019 வெளியிட்டுள்ள தொழிலியல் விஞ்ஞானி ஜி டி நாயுடு என்ற இந்த நூல் 207 பக்கங்கள் கொண்டது. நூலின் விலை 120 ரூபாய். நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று உலகியல் இயக்கத்திற்கு வாழ்வியல் சட்டத்தை வகுத்தளித்த தமிழ் மறைஞானி திருவள்ளுவர் பெருமான் நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று சொல்லும்படி நிலையாமையை உடையது இந்த உலகம் என்று கூறியுள்ளார். அதற்கேற்ப தனது வாழ்நாளெல்லாம் ஓடியாடி உழைத்து தமிழகத்தின் தொழில் அறிவுக்கு ஞானியாக திகழ்ந்த தொழிலியல் விஞ்ஞானி ஜி டி நாயுடு சுமார் 80 ஆண்டுகள் அந்த தொழிலியல் மேதை நம்மோடு வாழ்ந்து நாடகம் பார்க்க வரும் கூட்டம் போல சிறுகச் சிறுக செல்வத்தை சேர்த்து அது நிலையில்லாத நீர்க்குமிழி என்பதை உணர்ந்தும் நிலையான அறமான தொழிலியல் விவசாயியல் கல்வி புரட்சியியல் சித்த வைத்தியியல் விஞ்ஞான இயல் போன்ற இயல்களில் நிலையான அறங்களை செய்து நேற்று நான் இருந்தேன் இன்று மறைந்தேன் என்று கூறும் அளவுக்கு காலத்தின் புரட்சிக்கு விதையாக விளங்கியுள்ளார். தொழிலியல் விஞ்ஞானி ஜி டி நாயுடுதான் ஈடுபட்ட ஒரு செயலிலும் ஹவு டு நோ என்ற அடிப்படையில் அறிவது எப்படி என்ற தத்துவ இயலுக்கு ஏற்றபடி ஆராய்ந்து உண்மைகளை உணர்ந்து அவற்றிலேயே வாகை சூடி வாழ்ந்து காட்டி மற்றவர்களுக்கு இன்றும் வழிகாட்டியாக திகழ்கின்றார். தத்துவ ஞானி தன்னை தனது மனம் எழுப்பும் கேள்விகளுக்கு மனமே தரும் பதில்களை விவகார அறிவை விவாதத்தை தான் நம்புவேன் ஏற்று நடப்பேன். ஆனால் கண்களால் காண முடியாதவற்றை விஞ்ஞானம் நம்புவதில்லை. கண்களால் காண முடியும் என்பனவற்றை பற்றி ஆராய்ச்சியும் தேடுதலும் தான் விஞ்ஞானத்தின் அடிப்படை. எனவே விளைவுகளை ஆராயும் விஞ்ஞானத்தின் முன்பு தத்துவ ஞானம் மங்கியிருந்தாலும் கூட காரணங்களை வினாக்களாக எழுப்பும் தத்துவ ஞானத்தின் சிந்தனைகளாலும் விளைவுகளை விளக்கும் விஞ்ஞான சிந்தனைகளை தனது செயல் ஒவ்வொன்றையும் அறிவது எப்படி என்ற எண்ணத்தால் புரிந்து செயல்பட்டு தொழிற்சாலை விவசாயம் கல்வி மருத்துவ துறைகளில் தனது சாதனைகளுக்கு சான்றுகளாக தொழிற்சாலைகளை கல்வி கேட்டல்களை விவசாய பண்ணைகளை மற்ற எல்லா உலக விஞ்ஞானிகளையும் விட ஜி டி நாயுடு அடையாளங்களாக நிறுவி காட்டி அவை இயங்கும் வழிகாட்டி மறைந்தார். தாம் கண்டுபிடித்தவைகளை உலகுக்கு கொடைகளாக வழங்கிவிட்டு மற்ற விஞ்ஞானிகள் மறைந்தார்கள். ஆனால் நமது நாயுடுதான் தனது கண்டுபிடிப்புகளை தனது உயிர் வாழ்காலத்திலேயே இயக்கி மக்களையும் அதன் மூலமாக வாழவும் வைத்தார். ராபர்ட் கிளைவ் என்ற ஒரு சிறுவன் இங்கிலாந்து நாட்டில் தோன்றினார். அவன் ஒரு தீராத விளையாட்டுப் பிள்ளை. பள்ளி பருவத்தில் அவன் மிகப்பெரும் குறும்புக்காரனாக இருந்தான். எங்கே கழகம் உண்டாகின்றதோ, லண்டன் நகர வீதிகளிலே சண்டையும் சச்சரவுகளும் காணப்படுகிறதோ, அந்த இடங்களிலெல்லாம் கிளைவ் தான் காரணமாக கர்த்தாவாக விளங்கினான். ராபர்ட் கிளைவ் என்ற அந்த குறும்பன் தான் இந்தியாவில் சூரியன் மறையாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை த நெவர் சன்செட் இன் பிரிட்டிஷ் எம்பையர் தோற்றுவித்தான். அந்த குறும்புத்தனம்தான் வரலாற்றிலேயே தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி கொண்ட வரலாற்று மாவீரனானான். அந்த சரித்திர நாயகன் போலவே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் களங்கல் என்ற ஊரில் கோபால் சாமி என்பவருடைய மகனாக ஜி துரைசாமி பிறந்து வளர்ந்தார். அவருக்கு 23/1893 பிறந்தவர்தான் ஜி துரைசாமி. துரைசாமியின் தாய் துரைசாமி குழந்தையாக இருக்கும்போதே இறந்துவிட்டார். எனவே துரைசாமி தாய்மாமன் வீட்டில் வளர்ந்தார். பள்ளி செல்லும் வயது வந்ததும் துரைசாமி திண்ணைப்பள்ளியில் சேர்க்கப்பட்டார். பள்ளி வாழ்க்கையை துரைசாமி வெறுத்தார். பள்ளிக்கு சென்றாலும் அவரது குறும்புத்தனங்கள் குறையவில்லை. அதனால் திண்ணைப்பள்ளி ஆசிரியர் பெரும்பால் அடித்தார். ஆகையால் அதே குறும்புகளை அடாவடித்தனத்தை தன்னை அறியாமலேயே செய்யும் சூழ்நிலை பள்ளி பிள்ளைகளால் அவருக்கு உருவானது. என்னதான் குறும்புத்தனமாக இருந்தாலும் துரைசாமி தமிழ் பாடத்திலும் கணக்கு பாடத்திலும் மற்ற பிள்ளைகளை விட வல்லவனாக இருப்பதைக் கண்ட திண்ணைப்பள்ளி ஆசிரியர் சிறுவன் துரைசாமி மீது அன்பும் மரியாதையும் வளர்த்து வந்தார். ஒரு நாள் ஆசிரியர் துரைசாமியிடம் ஒரு பாடலை மனப்பாடம் செய்ய சொல்லியிருந்தார். மாணவன் துரைசாமி மனப்பாடம் செய்யவில்லை. எனவே ஆசிரியர் பிரம்பை கையில் எடுத்ததும் சுவர் ஓரம் கொட்டி வைக்கப்பட்டிருந்த மணலை ஒரு இருக்கைகளாலும் வாரி ஆசிரியர் கண்கள் மீது தூவி வீசி எறிந்துவிட்டு ஓடிவிட்டார். பள்ளி படிப்பதோடு நின்றுவிட்டது. துரைசாமி தான் பிறந்த ஊரான களங்கள் வந்து தந்தை பாதுகாப்பிலே இருந்தான். துரைசாமியின் செயல் தந்தையை பாதித்ததால் அவனை தோட்டத்தை விட்டு தங்கி பருத்தி புகையிலை விவசாயத்தை கற்றுக் கொடுத்து வெளியில் செல்லக்கூடாது என கண்டித்தார். காலையில் எழுந்ததும் துரைசாமி பருத்தி புகையிலை வயல்களில் மண் வெட்டுவார், மாடுகளை மேய்ப்பார், களை எடுப்பார், தோட்டத்தை காவல் காப்பார். ஓய்வு நேரங்களில் தமிழ் நூல்களை கற்று அறிவை வளர்த்து கொண்டார். துரைசாமி தந்தையார் வைத்திருந்த தோட்டங்களைப் போல பல தோட்டங்களில் வேலை செய்த ஆண்களுக்கு மூன்றானாவும் பெண்களுக்கு இரண்டானாவும் கூலியாக கொடுக்கப்பட்டது. கூலி ஆட்களை ஒன்று திரட்டி தோட்டம் முதலாளியிடம் சென்று வாதாடி கூலியை உயர்த்தி பெற்று தந்தார். கலங்கல் கிராமத்தையும் தாய்மாமன் கிராமமான லட்சுமி நாயக்கன் பாளையத்தையும் தனது தோட்டத்தையும் தவிர வேறு எங்கும் சென்றதில்லை, பார்த்ததும் இல்லை. எப்போது பார்த்தாலும் தோட்டமும் கதியென கிடந்து உழன்று கொண்டிருந்த துரைசாமி லங்காசையர் என்ற அரசு அதிகாரி மோட்டார் சைக்கிள் வந்து போனதை கண்டதிலிருந்து அவரிடம் உரையாடிய மகிழ்ச்சியிலிருந்தும் ஒரு புதுமையான மனக்கிளர்ச்சியை தூண்டிவிட்டது. துரைசாமி பிறந்ததிலிருந்து உந்து வண்டியையோ பேருந்துவையோ புகைக்கும் ரயில் வண்டியையோ பார்த்ததில்லை. நகரம் என்றால் அது எப்படி இருக்கும் என்று கனவு கூட கண்டதில்லை. ஏறக்குறைய 16 கிலோமீட்டர் நடந்தே கோவை நகர் சென்று அவர் பார்த்த முதல் அதிசயம் புகை வண்டிதான். அதன் தோற்றம், ஓடும் விதம், சக்கரங்கள், அமைப்பு, விரைவான வேகம், அதன் ஊதுகுழல் ஓசை, நிலக்கரி நெரிப்பால் எறியும் சக்தி, அது கக்கும் புகை, ஓடும்போது எழும் ஒளி ஆகியவற்றை எல்லாம் அன்று நேரடியாக பார்த்து திகைப்பும் ஒருவித மன மயக்கமும் கொண்டு அப்படியே அசந்து துரைசாமி மலை போல நின்று விட்டார். கோவையில் அவர் கண்ட கட்டடங்கள், அமைப்பு, வீதிகளில் இருந்து கொண்டிருக்கும் மின்சார விளக்குகளும், கோவை நகர மக்களின் சுறுசுறுப்பு, நகர போக்குவரத்துக்களின் எழுச்சி வேகங்கள், கார்கள், பேருந்துகள், சைக்கிள்கள், மோட்டார் சைக்கிள்கள், குதிரை வண்டிகள் ஆகியவற்றின் போக்குவரத்துக்களின் ஓசைகள் துரைசாமி அறிவுக்கு எழுச்சியும் புத்துணர்ச்சியும் அளித்தது. பசியால் நடை தளர்ந்து எதையெதையோ யோசித்து எண்ணங்கள் எல்லாம் பறந்து பசி நெருப்பு எரிக்க ஆரம்பித்து ஒரு உணவு விடுதியில் சென்று ஏதாவது ஒரு வேலை கொடுங்கள் என கேட்டுவிட்டான். மாதம் 3 ரூபாய் பேசி ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தார். என்ன வியாபாரம் செய்தால் பணம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் காரணம் தந்தையுடன் பருத்தி வியாபாரம் செய்த அனுபவம். 3 ஆண்டுகளில் ₹400 சேர்த்தார். ஒரு நாள் லங்கா சைர் வீட்டுக்கு சென்று ₹400 கொடுத்து மோட்டார் சைக்கிளை விலைக்கு வாங்கினார். அவற்றை பாகம் பாகமாக பிரித்து மறுபடியும் அவற்றை அந்தந்த இடங்களில் கவனமாக பூட்டினார். மோட்டார் சைக்கிளை கலட்டி பூட்டும் அளவுக்கு பொறியியல் மெக்கானிக்காக மாறிவிட்டார். கோவை என்ற மாவட்டத்தில் உள்ள கிராமம்தான் களங்கள் என்ற சிற்றூரில் பிறந்து கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகணும் கற்கை நன்றே என்கிற கருத்துக்கு முரணாக ஆசிரியரிடம் நடந்து குறும்புத்தனமே பிறவி குணம் என்ற குறும்புத்தனத்தில் தத்தளித்து ஏதோ முயற்சியால் தமிழ் ஆங்கிலம் எழுதப்படிக்க தெரிந்து கொண்ட ஒரு சாதாரண மனிதரான ஜிடி நாயுடு அனைத்து நாடுகளும் போற்றி போலத்தக்க ஓர் அதிசயமான ரேசன்ட் என்ற சேவிங் பிரேடை கண்டுபிடித்திருக்கிறார் என்றால் என்ன பொருள்? அறிவு புரட்சியில் வளைந்த ஒரு தொழிலியல் விஞ்ஞானி புரட்சி அல்லவா இது? இன்றைக்கு நாம் கடைகளில் வாங்கும் பிளேடால் 2 சேவ் கூட செய்ய முடியாமல் கூர் மங்கி விடுவதை தினமும் காண்கிறோம். ஓரிரு வாரம்தான் முகம் மலித்தலுக்கு பயன்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த பிளேடுகள் எல்லாமே மேனாட்டார் மூளையின் கண்டுபிடிப்பாகும். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மனிதன் கண்டுபிடித்துள்ள பிளேடு 200 முறைகளுக்கு மேலே முகமளித்தல் பணியை செய்கிறது என்றால் இது என்ன சாதாரண அறிவியல் கண்டுபிடிப்பா? 200 முகச்சவரம் மட்டுமல்ல, 2 ஆண்டுகள் வரை அந்த பிளேடு கூர்மை மழுங்காமல் மறையாமல் நிலைத்து நிற்கும் திறமும் தரமும் உள்ளதாக இருந்தது. உலகின் பல பகுதிகளில் நடைபெற்ற பொருட்காட்சிகள் எல்லாம் வைக்கப்பட்டும் பயன்படுத்தப்பட்டும் முதல் பரிசும் பெற்ற பிளேடு திரு ஜிடி நாயுடுவால் கண்டுபிடிக்கப்பட்ட முகச்சவர பிளேடு. ரேசன் பிளேடின் வணிக உரிமையை கேட்டு அமெரிக்க வணிகர்கள் ஜிடி நாயுடுவின் காலடியில் குவித்த டாலர்களை எல்லாம் துச்சமாக தூக்கி எறிந்து இந்தியன் விஞ்ஞானம் இந்திய மக்களுக்காக உரிமை தவிர பண ஆசை வள்ளல்களுக்கு அல்ல என்பதை அமெரிக்காவில் நிலைநாட்டிய அதிசய மனிதர் ஜிடி நாயுடு. 1939 அமெரிக்கா நியூயார்க்கில் உள்ள உலக கண்காட்சி நடைபெற்றது. அந்த கண்காட்சியில் நுழையும் முதல் ஆளாகவும் முடிந்த பின் வெளிவரும் கடைசி ஆளாகவும் காலை சிற்றுண்டி முடித்த பின் கண்காட்சி சாலைக்கு போனால் மாலை வரை எதையும் உண்ணாமல் ஒவ்வொரு இயந்திரமாக பார்த்துவிட்டு வீடு திரும்புவதாக தனது நண்பருக்கு கடிதத்தில் தெரிவித்திருந்தார். சிகாகோ நகரில் செயின்ட் லூயிஸ் நகரத்தில் கார்ட்டர் கார்ப்பரேட்டர் தொழிற்பயிற்சி பள்ளியில் 1940 சேர்ந்து கல்வி கற்றார். அப்போது அவருக்கு வயது 47. ஜெயின் லூலி நகர் குளிர்காலத்தில் -11 டிகிரி. அந்த குளிர் தட்பத்தை ஐரோப்பிய மக்களே தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் நாயுடு வெப்பம் மிகுந்த நாட்டிலிருந்து சென்றவர். ஐரோப்பிய பேண்ட் செட் ஹேட் பூட் அணியாமல் தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ப நாலு மூலம் வேஷ்டி சட்டை மேல் துண்டோடே காலம் தள்ளினார். லூய் வெள்ளையர்கள் நாயுடுவின் தோற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஜிடி நாயுடு 1933 கோவை நகரில் மின்சார மோட்டார் தொழிற்சாலை ஒன்றை நேஷனல் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் என்ற பெயரில் துவக்கினார். இந்திய நாட்டில் வேறெங்கும் மின்சார மோட்டார்கள் உற்பத்தி செய்யப்படாத நேரம். இந்த தொழிற்சாலையில் கார்கள், என்ஜின்கள் ஆகியவற்றிற்கு தேவையான ரேடியேட்டர்கள் தயாரிக்கப்பட்டன. யுஎம்எஸ் வானொலி தொழிற்கூடம் 1941 கோவை நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. 100 ரூபாய் அல்லது 150 ரூபாய் ஏழைகள் வாங்கக்கூடிய வானொலி பெட்டிகள், 5 வால்வும் 3 பேண்டுகளும் எந்த அலையை திருப்பினாலும் பாடக்கூடியதாகவும் தயாரிக்கப்பட்டு அதே விலைக்கு கிடைத்தது. கோவை அடுத்து உள்ள போத்தனூரில் கார்பானிக் பொருட்கள் தொழிற்சாலை துவக்கினார். டைப்ரைட்டர்களுக்கு தேவையான கார்பன் தாள்கள், பேனா, கார்பன் பென்சில், கார்பன் தாள்கள், இங்க் பேடுகள் போன்றவை தயாரிக்கப்பட்டன. கோவை நகராட்சிக்கு ஒரு கடிகாரத்தை ஜிடி நாயுடு தயாரித்து கொடுத்துள்ளார். அந்த கடிகாரம் கோவை நகரின் அவினாசி சாலையும் சிறைச்சாலையும் சந்திக்கும் இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இன்று வரை அந்த கடிகாரம் எந்த பழுதும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. பேருந்துகளுக்கான பாகங்களை இணைக்கவும் டயர்களை புதுப்பித்து உருவாக்கவும் தனித்தனி தொழிற்சாலைகளை ஜிடி நாயுடு உருவாக்கினார். சென்னை மாகாண கவர்னர் சர் ஹார்தர் ஹோப் என்ற வெள்ளைக்காரரின் உதவியுடன் 1945 ஒரு தொழில்நுட்ப பள்ளியை திறந்தார். அதற்கு அரசு ஆதரவுகளை செய்து கொடுத்த கவர்னர் சர் ஆர்தர் ஹோப் பாலிடெக்னிக் என்ற அவர் பெயரையே சூட்டினார். கலைக்கல்லூரியில் பட்டங்கள் பெறலாம், வேலையில்லா திண்டாட்டம் ஒழிய தொழில்நுட்பங்கள் போதிக்கும் பாலிடெக்னிக் பள்ளி தேவையை உணர்ந்து பாலிடெக்னிக் பள்ளியை துவக்கினார். 1945 பாலிடெக்னிக் துவக்கப்பட்ட 6 மாதங்களுக்குள்ளாம் மீண்டும் ஒரு பொறியியல் கல்லூரியை துவக்கினார். அந்த கல்லூரிக்கும் ஆர்தர் ஹோப் பொறியியல் கல்லூரி என்றே பெயரிட்டார். பொறியியல் கல்லூரியில் கல்வி கற்றிடும் மாணவர்களிலிருந்து என்ஜினியரிங் படிப்பை நாயுடு முதல்வராக இருந்தபோது 2 ஆண்டாக மாற்றினார். 1 ஆண்டு கால உழைப்பை மாணவர்கள் வேறு எதற்காவது பயன்படுத்தி முன்னேற்றம் பெறட்டுமே என்ற நோக்கத்தோடு குறைத்தார். அப்பள்ளி நிர்வாகம் அரசில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு 3 ஆண்டுகளாக மாற்றப்பட்டது. ஆங்கில அரசு 3 ஆண்டாக்கியதை கண்ட ஜிடி நாயுடு 2 ஆண்டே பொறியியல் துறைக்கு கல்விக்கு அதிகமான காலம் என்று கருதி நாட்டின் கல்வி புரட்சிக்கு உருவாக்க நினைத்தார். அவர் 6 வாரம் பயிற்சி ஒன்றை துவக்கினார். கோபால்பாக் என்ற கட்டிடத்தில் ஜிடி நாயுடு தனது 6 வார பயிற்சி வகுப்பை ஆரம்பித்தார். 6 வார பயிற்சி கோபால்பாக்கில் நடைபெற்ற போது அடிக்கடி அங்கே சென்று என்னதான் நடக்கிறது என பார்ப்போம் என்ற நாயுடு அனுமதியோடு போய் கவனித்தார்கள். 6 வாரங்களில் இன்ஜினியரிங் கல்வி அருமையாக நடப்பதை அறிஞர்கள் பார்த்தார்கள். இந்தியா முழுவதும் பொறியியல் கல்லூரிகளில் நடைபெறும் கல்வியில் 8 படிப்புக்கே முதலிடம் கொடுக்கிறார்கள். அதாவது தியரிக்கு வேலை இல்லை, எல்லாம் நேரடி பயிற்சி கல்விதான். அதாவது பிராக்டிக்கல் படிப்பு தான் இங்கே முக்கியமாக கற்பிக்கப்படுகிறது. நேரடி கல்வி என்றால் எப்படி? பொறியியல் துறை மாணவர்கள் இங்கே இயந்திரங்களுக்கிடையே தான் உழவ வேண்டும். ஒவ்வொரு இயந்திரங்களின் செயல்கள் என்னென்ன, எப்படி எப்படி இயக்குவது, எதை எதை செய்யலாம் என்பதே அவர்களது பொறியியல் படிப்பாகும். மாணவர்கள் காலை 7 மணிக்கு கோபால்பாக் வகுப்புக்கு வந்து விடுவார்கள். இரவு நேரங்களிலும் இயந்திர பயிற்சி பெறுவார்கள். மோட்டார், வானொலி, கடிகாரம், பாக்டீரியாலஜி முதலிய துறைகளில் பாக்கில் 6 வார பயிற்சி, அதாவது ரெஃப்ரெஷர் கோர்ஸ் அளிக்கப்படுகிறது. கோபால்பாக்கில் படிக்க வரும் பொறியியல் மாணவர்களை ஜிடி நாயுடு இவ்வளவு கடுமையான விதிமுறைகளால் பாதுகாத்து வரும் போக்கை கண்ட விஞ்ஞானி சர் சி வி ராமன் 9/6/1951 அன்று நடைபெற்ற மாணவர்களது பரிசளிப்பு விழாவில் பேசும்போது, அருமை மாணவர்களே, நாயுடு அவர்கள் உங்களிடத்தில் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கண்டிப்பாக அமல்படுத்துகிறார். தவறான வழியில் நடப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குகிறார். அதன் மூலம் அவர் உங்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தருகிறார். அந்த பாடமும் பயிற்சியும் இங்கே படிக்கும் ஆண்டுகள் வரை தான் பயன்படும் என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் பயன்படும் ஒழுக்க போதனையாகும். இன்று நாங்கள் கையெழுத்திட்டு தருகின்ற இந்த பட்டயத்தையும் நற்சான்றிதழையும் விட நீங்கள் இங்கே பெற்றுக்கொண்ட ஒழுக்க விதிமுறைகளை பேணல்கள் பேராற்றலும் பெருமதிப்பும் வாய்ந்ததாகும் என்பதை மறந்து விடாதீர்கள். மனித புலியான இந்த நாயுடுவின் கொடுமை நிறைந்த குகைக்குள் சில வாரகாலம் பொறுமையோடு தங்கியிருந்து சோதனையில் வெற்றி கண்ட உங்களை நான் பெரிதும் போற்றுகிறேன். நீங்கள் அவரிடம் பயிற்சி பெற்றதன் மூலம் யாருமே அடையாத லாபத்தை அடைந்திருக்கிறீர்கள். அவருடைய உயர்ந்த பண்பு, உறுதியான உள்ளம், அஞ்சாத தன்மை, அசைக்க முடியாத குறிக்கோள் ஆகியவற்றை நீங்களும் பெற வேண்டும். நாயுடுவின் கல்விக் கொள்கை பாடத்திட்டத்தில் மாணவர்களுக்கு தேவையற்ற பகுதிகள் எவ்வளவோ இருக்கின்றன. கலந்துள்ள அந்த பகுதிகளை நீக்கிவிட்டு பாடங்களை சுருக்கமாக இனிமையாகவும் இருக்கும்படி செய்ய வேண்டும். 8 படிப்பை எடுத்துவிட்டு நேரடி பயிற்சியாகவே அதுவே எல்லா போதனைகளும் அமைய வேண்டும். தொழில் கல்விதான் முதல் தேவை. அதுதான் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை நீக்கும். ஒவ்வொரு படிக்கும் தேவையான காலத்தை ஆண்டு கணக்கிலிருந்து மாதங்களாக குறைத்து விட வேண்டும். கல்வித்துறையில் திரைப்படம் சக்தியை பெருமளவில் பயன்படுத்தலாம். கல்வி கோட்டங்களுக்கு வாரம் ஒரு நாள் விடுமுறை விட வேண்டும். ஆண்டுக்கு 52 நாட்கள் விடுமுறை விடுதலே போதுமானது. அதிகப்படியான விடுமுறைகளை மாணவர்களுக்கு விடுத்தால் அவர்களது கல்வி நோக்கம் கவனம் சீர்குலையும். எனவே அதிக நாட்கள் விடுமுறை தேவையற்றது. கல்வி கோட்டங்களில் ஆசிரியர்களை குறைவாக நியமிக்கப்பட வேண்டும். அவர்கள் எல்லா துறையிலும் திறமைசாலியாக இருக்க வேண்டும். கலை கல்லூரிகள் துவக்கப்படுவதை ஓரளவோடு நிறுத்தி கொண்டு தொழிற்கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் அரசாங்கமே அமைத்து நடத்தப்படல் வேண்டும். வாழ்க்கையும் கல்வியும் ஒன்றாக இணையும் இடம் பல்கலைக்கழகம். அதனால் அங்கே கடமையும் பொறுப்புணர்ச்சியும் வளரும். நூலின்றி அமைது என்ற நிகழ்விலே இதுவரை கேட்ட புதுகை பண்பலை நேயர்களுக்கு நன்றி.
நேர்களே, இதுவரை திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் தொழிலியல் விஞ்ஞானி ஜிடி நாயுடு என்ற புத்தக மதிப்புரையை ரொம்பவே தெளிவாகவும் அருமையாகவும் வழங்கியதற்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 6380077959 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.